பன்னிரெண்டாவது அதிகாரத்திற்காக நாங்கள் திருப்ப போகிறோம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக முறை நம்ம ஜபிக்கும் பொழுது இந்த அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நம்முடைய ஜபங்களில் நம்ம சொல்லி வருவது வழக்கம் உண்டு. நான் எந்த வசனங்கள் என்று உங்களிடத்தில் காண்பித்தேன் என்றால் அது நீங்கள் நன்றாக அறிந்து விடுவீங்க. Particularly in the book of 1 Peter chapter 2 verses 24, if you read that in the English translation, the Bible says, by his wounds we have been healed. Many a times anega mure avurudaiya thalumbugalala nama gunamanom appdinte edukapatta vasanam inda part of the Bible la irundha. அநேக முறை பிறருக்காக ஜபிக்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம சுதந்திரித்து கொண்டு நம்ம ஜபிப்பது உண்டு. அதே போல் 9வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, பட் யூ ஆர் அ சோசன் பீப்புள், அ ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், அ ஹோலி நேஷன், காட் ஸ்பெஷல் பொசிஷன், தட் யூ மே டிக்ளேர் த பிரேசஸ் ஆஃப் ஹிம் ஹூ கால்ட் யூ அவுட் ஆஃப் டார்க்னஸ் இன் டு திஸ் வேர்ல்ட் ஆஃப் லைட். இதுவும் அநேக பேர் தெரிந்து கொண்ட ஒரு வசனம். நம்ம என்னவா ஆசாரியர் கூட்டங்கள் அப்படின்ற ஒரு வசனம் ஜபிக்கும் பொழுது இந்த வசனத்தையும் நம்ம அநேக முறை சொல்லி நம்ம ஜபிப்பது உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த வசனங்களை வைத்து, இந்த வசனங்களை முழுமையாகவும் உண்மையாகவும் இந்த வசனங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குடைய எழுப்பி அந்த வசனத்துக்குள் உள்ள மீனிங்கை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4-5 வார்த்தைகள், chosen people, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாதி அப்படின்னு வந்து தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ராயல் ப்ரீஸ்ட்வுடா நம்மெல்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அ ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதியாம். நம்ம அனைவரும் என்னவோ பரிசுத்த ஜாதியாம். 4வது இதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், காட் ஸ்பெஷல் பொசிஷன். தமிழில் அவருக்கு சொந்தமான ஜனங்கள் அப்படின்றது இதில் போட்டிருக்கு. என்னென்ன போட்டிருக்கு? சோசன் பீப்புள், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், அ ஹோலி நேஷன், காட் ஸ்பெஷல் பொசிஷன். சில சமயம் இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தனிமையில் நம்ம யோசித்து பார்த்து இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை வர்ணிக்கிறதா என்று ஒரு கேள்வியை நம்ம கேட்டணும். இஃப் யூ ஆஸ்க் யுவர்செல்ஃப் இந்த க்வெஸ்சன், எம் ஐ அ சோசன் பர்சன், எம் ஐ ரியலி அ ராயல் ப்ரீஸ்ட், எம் ஐ ரியலி அ பார்ட் ஆஃப் த ஹோலி நேஷன், இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ரொம்ப கான்க்ரீட்டாக தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இவர்கள் ஆசீர்வாதிக்கப்பட்ட கூட்டம், இவர்கள் பரிசுத்த ஜனத்தார் என்று வேதத்தில் வந்து சொல்லியிருக்குது. நம்ம இந்த வசனத்தை படிக்கிறோம். நம்ம அநேக முறை ஜபங்களில் இந்த வசனத்தை நம்ம சொல்லி வரோம், அப்பா ஐ எம் அ ராயல் ப்ரீஸ்ட்வுட், ஐ பிலாங் டு யூ அப்படின்னு அநேக முறை சொல்கிறோம். ஆனால் உண்மையாலவே அதை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களில் சில சார் உட்கார்ந்துருக்கிறான், இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் த ட்ரூத் இஸ் இஃப் யூ ஆஸ்க் God your father, தகப்பன் இடத்துல என்னை குறித்து நீங்கள் என்ன வைத்திருக்கிறீங்க, என்னை குறித்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஆண்டவர் இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொருகிற வார்த்தை, யூ ஆர் அ சோசன் பீப்புள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாதியாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. And also the Bible says, we are a holy nation and we are God's special possession. ஆண்டவர் இடத்துல கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை வர்ணிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை வைத்து தான் ஆண்டவர் உங்களை வர்ணிப்பார். This is the point of view that God has over you. Whether you believe it or not, whether you identify with those kind of words, but when God looks at you, this is how God is looking at you. Hallelujah. Do you see what I am saying here? But many a times, though we understand this part of the Bible, though we understand this verse very well, and though we use it in many of our prayers, we do not really understand the foundation of these words. The first point that I want to land with you is, though God looks at us through this lens of description, many a times as believers in Christ, we fall short of meeting that expectation of 1 Peter 2 oda mudhal vasanathirkaga ipo nam thirumbi povom. Let's turn our attention to the first verse in 1 Peter chapter 2. The verse begins with a very interesting word. It says, therefore. தமிழில் வந்து ஆகையால் அப்படின்ட்டு. Why is Peter using the word therefore? ஏன் அந்த வசனம் ஆகையால் என்று ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இந்த சாப்டரில் கடைசி வசனத்தில் அதுக்கு ஆன்சர். And if you get to the last verse of 1 Peter chapter 2, which is verse 25, the Bible says, for you were like sheep going astray, but now you have returned to the shepherd and the overseer of your soul. And then if you go back to verse 1 and read it, and the Bible says, therefore, and it goes on to give you a few descriptions. இதுல என்ன சொல்லியிருக்கனா, கடைசி வசனத்துல நீங்க ஒருவாழ்ந்து கர்த்தரை விட்டு தூர போன ஆடுகளா இருந்தாலும் இப்பொழுது நீங்க கர்த்தரிடத்தில் திரும்பி வந்திருக்க நிமித்தமாக ஆகையால் அப்படின்னு சொல்லி the Bible starts its description. Am I making sense so far? So we have centered on the verse of God describing us. ஆண்டவர் நம்மளை எப்படி வர்ணிக்கிறார் என்ற ஒரு வசனத்தை பார்த்தோம். நான் உங்களிடத்துல கேட்டேன்னா நீங்கள்லாம் பிலீவர்ஸா அப்படின்னா, மேபி ஆல் ஆஃப் யூ வில் பெர்ஹாப்ஸ் சே யெஸ் வி ஆர் பிலீவர்ஸ். இஃப் ஐ ஆஸ்க் யூ த க்வெஸ்சன் அண்ட் சே ஆர் யூ பார்ன் அகேன், நீங்கள் திரும்ப ஆர் யூ பார்ன் அகேன்னு கேட்டால் ஆமாம் பிரதர் நான் ஒரு பார்ன் அகேன் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு அநேக முறை நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் நம்ம சொல்வோம். பட் இன் 1 பீட்டர் சாப்டர் 2 தெர் ஆர் சர்டன் ஃபண்டமெண்டல் ட்ரூத் தட் வி மஸ்ட் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் what it really means when you claim to be a born again believer. Naan thirume rachikkapattavan endru sollum polude adu verum vaarthaiyala solli vittu naan engiyo sendren nyanasthana edutha yaare na kooptaanga arikka seidhaanga adanalai I'm a born again enna sollama in the 1 Peter chapter 2 teaches us a few very very fundamental truth that every believer in Christ, every born again believer in Christ needs to understand. And that truth is what we are going to be exploring in the next 15-20 minutes. அடுத்த 15-20 நிமிடங்கள் அந்த சத்தியத்தை என்னவென்று நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் வந்து ஒரு ஆசியாரியர் கூட்டமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அப்படி தான் பார்த்துருக்கிறார். அப்படிப்பட்டு நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் வி டூ, அந்த முதல் கேள்வி கேட்போம். கர்த்தர் நம்மளை பார்த்து நீ ஒரு ஆசாரியர் கூட்டம் என்றார், அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து therefore rid yourself of all malice and all deceit, hypocrisy, envy, slander of every kind. So if you are truly a born again believer, நீங்கள் உண்மையிலேயாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா therefore சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அந்த காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், we should rid ourselves of malice, rid ourselves of deceit, rid ourselves of hypocrisy, of envy, and of slander of every kind. In the edathila vande there the Bible uses a word slander. Do we understand what slander means? If you are a born again believer, if you have come to the Lord in truth, if you have accepted the Lord as your shepherd, there are certain things the Bible says we should put away. But I want to focus on one thing, which is slander. Purangurudal is the Tamil word for this English word slander. First we must understand what the slander means, because it is not something passing, idu edho ketom ponund illama in the slander enbadu vedathile aneega idangalile kartharudeya vaarthaigal mooliyamagave idarku ediraga vedathile solli irukudhu. What do we mean by slander? Sirai patri vinnorathar kitta poi solluvathu, telling a lie about someone behind his back is what it actually means to slander somebody. How many of you know that slander is part of the 10 commandments? When the 9th commandment says, thou shall not lie, the Bible is actually saying as part of the 10 commandments that we should not slander, because slander is a way of lying, but it is lying about somebody else behind their back to someone. Am I making sense to you? So if I ask you the question, ungalathula na oru kelvi ketana ningalama believers ah irukrom, born again believers ah irukrom, if I ask the question and say, how many of you can say I haven't slandered anyone? Or I'll make it even simple, I'll say, Lord, from the beginning of this year, in the varadathina aarambathathilirundhe na yaariyume na puram kooravillai endra kai thookadhinga. Unga irudhayathil neenga answer pannunga, how many of you can faithfully tell in the presence of God, Lord, at least from the beginning of this year I haven't slandered anybody? Ungalala solla mudiyuma? It is a very important question that I'm dropping with you, because what pivots on slander is the expectation that God has on you. When God says you're a royal priesthood, there are certain characters God expects from us. My brothers and sisters in Christ, I want to point out to you this afternoon, this is one thing that God detests so much that he's even included it in the 10 commandments. Hallelujah. Even if we cannot keep the fundamental 10 commandments, and if we continue to live our Christian life and we continue to slander people for various reasons behind the back, then I want to tell you something, that God is displeased with us. கர்த்தர் நம்மேல் பிரியமில்லாத வண்ணமாக இந்த slander என்ற ஒரு காரியம் நம்மளை ஆண்டவர் இடத்திலிருந்து பிரித்தெடு விடுமா? Am I making sense to you? We hear about this preach. அநேக முறை இதை பிரசங்கித்ததை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த slander னு சொல்றாங்க, புறம் கூறுதல் என்று அநேக முறை சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கேட்டிருக்கிறோம். But still we go and we continue to fall into that trap of sin away from God. And the Bible is very clear that God does not like slander. when Jesus was in this world, look what he says. He says, but things that come out of a person's mouth come from the heart. These are the ones that defile him. And God goes on to list a few things that defile men. And the things that define men are this: for out of the heart come evil thoughts, murder, adultery, sexual immorality, theft, false testimony, and the very last one is slander. The Lord himself, when he was in this world, in the book of Matthew chapter 15, verses 18 to 9, the Lord says there are certain things in a man's heart. When they come out of that man's heart, it defiles this person. And the Lord lists many a things, but the Lord also lists slander in here. What is the point I have been laboring these past few moments? The point I'm laboring to you is this. I've given you a different dimension this afternoon. The Lord looks at you as his royal priesthood. The Lord looks at you as his holy nation. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை வந்து he looks at you as a royal priesthood. Whether you believe it or not, this is how God looks at you. The Bible says, there was once in time when you were a sheep that was strayed. If we examine our personal life, we can all testify and say, Lord, there was one point in my life when I strayed away from you, Lord. கர்த்தாவே, உங்களை விட்டு நான் தூரமாக இருந்த காரியங்கள் உண்டு சுவாமி. ஆனால் நீங்கள் தேடி வந்தீங்க, என்னை அரவணைத்தீங்க சுவாமி. மீண்டுமாக உங்களுடைய பிள்ளை என்று என்னை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்ற நம்ம எல்லாராலும் சொல்ல முடியும் தானே. தட் இஸ் வை வி ஆர் பிலீவர்ஸ் இன் சர்ச் டுடே. சம்வேர் சம்படி மேனேஜ் டு ஸ்பீக் இன் டு அவர் லைஃப் அண்ட் டேர்ன் அவர் ஹார்ட்ஸ் பேக் டு காட். But the Bible doesn't stop there. Salvation is not you being stagnated. Naan rachikapatten appdin solli adu or mudivalla. The best way to imagine that is if you're in the city center and you get on an escalator, all that you have to do is you have to stand on this escalator and the escalator will take you to the floor that you have to go. Isn't that not that's how it is? But don't think salvation is that way. Don't think that if I step onto this ladder of salvation, I'm going to heaven. That is not the case. Because in 1 Peter chapter 2, look what the Bible says in the very next verse. It says, so that by it you may grow up in your salvation. Do you see what the Lord is saying? The Lord is saying, therefore do not have these characters in you. And he includes a list and he says slander. And he says, and what does he follow it? He says, so that by it you may grow in your salvation. This is one of the unique parts of the Bible where the Bible talks about growing in salvation. Are you a Christian called by the name of the Lord our Savior? தேவனால் அழைக்கப்பட்ட ஜனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட ரட்சிப்புன்றது ஒரே இடத்துல நின்று நான் எப்படியோட பரலோகம் போயிடுவேன் இல்லை. There are certain things that you have to do to grow in your salvation. உங்களோட ரட்சிப்புல நீங்கள் வளரணும் என்றால் சில காரியங்களை நம்ம எல்லாரும் செய்து ஆக வேண்டும். அந்த காரியங்கள் என்ன? அந்த காரியங்களில் ஒன்றில் இந்த புறங்கூறுதலை வந்து நம்முடைய உதடுகளிலிருந்து தள்ளிவிட வேண்டும். How many of you in church today can truly acknowledge before your master? குரல்களை உயர்த்தி சொல்ல வேண்டாம். உங்களுடைய இருதயத்தில் தகப்பனிடத்தில் பார்த்து, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டவன், என்னை தேடி வந்தீர் கர்த்தாவே, நான் தொலைந்து போன ஆடாக இருந்தாலும் என்னை திரும்பவும் கொண்டு வந்து மந்தையில் சேர்த்திங்க, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த புறங்கூறுதல் இருக்கிறது சுவாமி. ஒவ்வொருவரும் இன்றைக்கு வீட்டுக்கு போய் உங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு முன்பாக சரி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய நான் தாழ்மையுடன் கேட்கிறேன். ஏன்னா God does not like slander. There is no excuse for slander at all. It is part of the Ten Commandments. It says you must not do it. The Lord says these evil things come from a man's heart and they defile him. Our God is a holy God. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது now we should be holy before our God. But the Lord himself says that slander is something that makes us to be unclean. Am I making sense to you, my brothers and sisters? Are you calling yourself a Christian? Are you calling yourself a born-again believer? Are you calling yourself someone who's tasted salvation? Then you must examine your life. There is one thing that I would request that you do this year as Christians. இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு காரியம் செய்வீர்கள் என்றால், தகப்பனிடத்தில் தைரியமாக சொல்ல, ஆண்டவரே, இனி நான் பிறரை பற்றி புறங்கூற மாட்டேன் கர்த்தாவே. பிறரை பற்றியான பொய்களை அவர்களுடைய முதுகு பின்பாக நான் சொல்ல மாட்டேன். இட் மே பி இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சர்ச், இட் மே பி அ கான்டெக்ஸ்ட் இன் யுவர் ஃபேமிலி, இட் மே பி அ கான்டெக்ஸ்ட் இன் யுவர் பிளேஸ் ஆஃப் ஒர்க், இட் மே பி அ கான்டெக்ஸ்ட் இன் யுவர் வெரி ஓன் பர்சனல் லைஃப் பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். Wherever that is, the Lord detests slander. Hallelujah. If there is one thing that I want you to take away this afternoon, it is this. The Lord who looks at you as a royal priesthood. The Lord who looks at you as his holy people, he says, slander is something I am displeased about. My brothers and sisters in Christ, this is perhaps one other message you heard on this topic, but this is God, Kartare, innoru murai, ungalukku nyabagapaduthukiraar. The Lord is reminding you once again, my son, my daughter, I do not like slander. Do not slander people because it grieves my heart. When you slander someone, you are lying. And the Lord who looks at you and says, this is my son, this is my daughter, whose soul I shepherd, because that's the last verse that 1 Peter chapter 2, the last verse says, he is our shepherd who watches over our soul. He's concerned about us. And he's saying, therefore, do not do these things, but grow in your salvation. Are we children of God, baptized and called by his name? அவரோட நாமத்தால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், அவரோட நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், நம்ம ஒவ்வொருவருக்கு ஒருவர் நான் ஒரு பிலீவர் என்று அநேக பேரிடத்தில் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். ஒருவரை பார்த்து பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறோம். ஆனாலும் உங்களுடைய சால்வேஷனில் நீங்கள் வளராமல் இருந்தீர்கள் என்றால் யூ வில் ஸ்டாக்னேட். Am I making sense? The Lord says to avoid these things so that by it you may grow up in your salvation. Hallelujah. 2 verses later in 1 Peter chapter 2 verse 5, this is what the Bible says. You also, like living stones, are being built into a spiritual house to be a holy priesthood, offering spiritual sacrifices accepted to God through Jesus. We started from the verse 1 Peter chapter 2 verses 9. The Bible talking about us being a royal priesthood. And here in the very first 5 verses in the very same book of 1 Peter 2, the Bible says, we are spiritual houses being built. And why are we spiritual houses being built? What is the expectation? That we will offer, the Bible says, sacrifices accepted to God. Am I making sense to you? Hallelujah. But in turn, instead of offering these sacrifices to God, when we offer him deceit, when we offer him slander, when we offer him lies, when we offer him hatred, that is not what the spiritual house that is being built offers God. The spiritual house that is built must offer God sacrifices that are acceptable to him. Am I making sense? In the Old Testament, there was few duties of a priest. One of the duties was to take the animal that the people bring to offer as a sacrifice. The priest was to examine the animal to see if it had any blemish. அந்த ஆடு இடத்துல ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு ஆசாரியர் பார்த்து அதை சர்டிஃபை பண்ண பொழுது அந்த ஆடானது வந்து பலி செலுத்தப்படும். This is what happens in the Old Testament. But here in the New Testament in 1 Peter, the Lord says, who we are that priesthood. He says, and we are being built up so that from within us will come offerings that will be accepted to God. Am I making sense? My brothers and sisters in Christ, when God looks at you and says, you are a chosen people, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் போது ஒரு ஆசாரிய கூட்டம் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் கூறும்போது, உங்களிடத்திலிருந்து கர்த்தர் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். God has certain expectations that he wants to fulfill from you. And one of the expectations which I homed in on is he doesn't like the slander. He wants that to be given away with. Second, here we see that he says we must grow in our salvation and we should become spiritual houses offering sacrifices pleasing to God. So very quickly, let's examine what these spiritual offerings are. Our bodies are spiritual offerings. Let me call a few things out to you. The Bible says we must offer ourselves. Where does it say? It says in the book of Romans chapter 12 verses 1. This is what the Bible says. Therefore I exhort you, brothers, by the mercies of God, to present your bodies as a sacrifice, living and holy and pleasing to God, which is your spiritual service of worship. What is the Bible saying? When you offer yourself to God, your body to God, it is a spiritual offering. Brothers and sisters in Christ, when you want to offer your body up as a sacrifice to God, you have to submit to God. Am I making sense to you? How many of you can go to the presence of the Lord and say, Lord, naan ennaye thara? There's another one. I have just 2 or 3 and I'll finish. Did you know that praising God is also a sacrifice? This is what the Bible says in Hebrews chapter 13, verses 15. Hebrews 13, 15. Through him then, let us continually offer a sacrifice of praise to God, that is the fruit of our lips that confess his name. What is the Bible saying? The Bible is saying when we praise God, through our lips, we are offering a sacrifice. 1 Peter chapter 2 says we must be offering sacrifices. Our very praise, the Bible says, is an offering to God. நம்மளுடைய வர்ஷிப் சமயத்தில் அநேக முறை உங்களை எல்லாம் நான் என்கரேஜ் பண்ணுவேன், துதிகளை சொல்லுங்கள், 2-3 நிமிடங்கள் எடுங்க, துதிங்க அப்படின்ட்டு. நம்ம சொல் வி ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு ஓப்பன் ஆர் மவுண்ட்ஸ் அண்ட் ப்ரேஸ் காட். But I want you to remember this afternoon as a Christian, my brothers and sisters in Christ, wherever you are you driving a car? Are you in the kitchen doing the dishes? Are you lonesome at home in the night, slapped in your bed without being able to sleep? Those are all moments that God gives you to praise Him. Are you driving in your car on a long motorway? It is a good time to praise God. Praising God itself, the Bible says, is offering a spiritual sacrifice. There are 101 things that we can praise God for. We can praise God for our life. We can praise God for our children. We can praise God for 101 different things. And the Bible is very clear. கர்த்தருக்கு துதி சொல்லும் பொழுது அது அவருக்கு வந்து உகந்த பலியாக இருக்கிறது. Hallelujah. Do you understand the importance of praise? God is calling you a royal priesthood. God has an expectation from you that your body will become a spiritual house which offers offerings of spiritual nature to God. And one of them is praising God. And look at the last part of that verse, Hebrew chapter 13, verse 15. The fruit of lips that confess His name. Do you understand the meaning of confess His name? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் யார் என்று நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுறது. கர்த்தாவே, எனக்கு எல்லாமாய் நீங்கள் இருக்கிறீங்க. You are everything to me, Lord. When I was broken, you are my strength, Lord. When I was lost, you were my rock, Lord. When you confess to God and tell Him who He has been in your life, that is one way of offering a spiritual sacrifice to God. Hallelujah. Here's another one, doing good. Hebrews chapter 13, verse 16 says, And do not neglect doing good and sharing, for with such sacrifices, God is pleased. What is the Bible saying? When we do good, the Bible says, God is pleased. When you do good, the Bible says, it is a sacrifice. Here's another one. The Bible says when we pray, it is offering sacrifice to God. The book of Revelation chapter 8 verse 3 says, And the angel of God came and stood at the altar, having a golden censer, and much incense was given to him, so that he might add it to the prayers of all the saints on the golden altar, which came before him as a sacrifice to his throne. What is the book of Revelation saying? When John looks at the coming time in the future, he says, there will come a time when all the prayers of the saints together will be offered as an offering to God. Every time you pray, especially when you pray for somebody else, when you feel the burden of another person and you cry out to God for them like they were your own, when you say, Lord, my heart is troubled for this person, Lord, I can feel them. அவர்களுடைய துக்கத்தை நான் உணர்கிறேன் சுவாமி, என் குடும்பத்தில் நடக்கிற துக்கத்தை போல நான் உணர்ந்து அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் என்று நீங்கள் அந்த மாதிரி ஜபம் நீங்கள் ஏற்கும் பொழுது அதுவே கர்த்தருக்கு நீங்கள் செலுத்துகிற ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கிறது தான். ஹல்லேலூயா. ஸோ நவ் ஐல் ஆஸ்க் யூ தட் க்வெஸ்சன் அகேன். Since the beginning of this year, how many times have you offered a sacrifice to God? You could have offered yourself. You could have offered praises to God. You could have offered things by doing good. Or you can offer it by prayers, my brothers and sisters in Christ. And there's a long list. I don't have the time to go through. There are many, many more. So let me summarize before I finish. We began from the book of 1 Peter. We homed in on the verse number 9, where the Bible says, You are a chosen people. The Lord is saying, when I look at you, my son, my daughter, you are a chosen people. You are a royal priesthood, a holy nation, people belonging to God. But then the Bible says, in order to be a royal priest, what should I do? The Bible says, therefore, put aside. And there are 5 or 6 things that the Bible talks about. We only picked one thing, which is slander. And I called out the importance of slander in a Christian's life. I called it how important it is and how detested God is with slander. If slander is part of your Christian life, the Lord is warning you this afternoon. He's speaking to you this afternoon. அவர் உங்களிடத்தில் பேசுகிறார். அவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை குறித்து நான் மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறேன். நீ என் மகன், யுவர் பான் அகேன், ஐ உன்னை தேடி வந்த உன்னுடைய மேய்ப்பாளர் நான், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த குறை உண்டு என்ற ஆண்டவர் நம்மிடத்தில். The Lord points it out to us. Today is the day to turn back and say, Lord, slander will never be part of my Christian. Jesus said, we have to be born again. We are born again, and as babies, we must drink the spiritual milk so that we will grow in our salvation. And we grow in our salvation day by day. We become these beings through which we offer sacrifices that is pleasing to God. And what are those sacrifices you're going to offer to God? Your prayer, your very self, doing good for others, praying. All of these things are sacrifices that you're going to offer to God. There is nothing that you have taken away from the sermon today. இன்றைய செய்தியிலிருந்து நீங்க எதுமே எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் இரண்டு காரியங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்கள் இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பிறரை, when you are slandering another people, புறங்கூறுதல் இருந்தால் இன்றைய தினத்திலிருந்து அதை விட்டுவிடுங்கள். Leave that aside. God detests that. Second, salvation is not to be stagnated. நான் கர்த்தரை அறிந்தேன், ஒரே இடத்துல நான் நின்றேன். God says you must grow in your salvation. As you grow, there are certain things that as a priest you offer to God. When God calls you a royal priesthood, there are certain things he expects from you to be offered to him. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று இன்றைய செய்தியை ஒரு விசை நம்ம அதை தியானித்து பார்ப்போம். Thank you Jesus. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, கர்த்தாவே, நான் அநேக முறை நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள் என்று நான் என் வாயால் நான் சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. I mentioned many a times that I am a born again believer, Lord. நீங்க என்னை அன்பாய் நேசிக்கிறீங்க என்று நான் அறிந்திருக்கிறேன். I know, Lord, that you love me, Father. Thank you, Jesus. I praise you, Father. I know you love me, Father. நீங்க என்னை நேசிக்கிறீங்க என்று நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தாவே, இன்றைக்கு 1 பேதுரு 2 நான் சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் சுவாமி. என்னிடத்தில் நீங்கள் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறீங்க. யூ ஹாவ் சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் மீ லார்ட். என்னை மாற்றுங்கப்பா. கண்களை மூடி அவர் இடத்துல சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் குறை உண்டு சுவாமி, என் வாழ்க்கையில் குறை உண்டு சுவாமி, என்னை தேடி வந்த நேசரே, என்னை இவ்வளவு அருமையாக நீங்கள் வர்ணிக்கிறீங்க சுவாமி, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று நீங்கள் சொல்லுறீங்க தகப்பனே. ஓ யூ சே ஐ அம் யுவர் ராயல் பிரீஸ்ட்ஹுட் லார்ட். மே ஐ லிவ் சச் எ லைஃப். உங்களோட என் வாழ்க்கையை நான் வாழட்டும் சுவாமி. உங்களோட நான் வாழ நான் வாஞ்சிக்கிறேன். என்னை மாற்றுங்க சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான்.